வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி நடப்பாண்டில் 7.4% இருக்கும் என்று 2025-26 நிதியாண்டு பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீர்திருத்தங்கள், செயலாக்கம், மாற்றங்களுடன் நம் நாடு வேகமாக முன்னேறி செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்க 20% மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் 2026 ஒழுங்குமுறை நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பஹ்ரைனில் நடைபெறும் மனாமா சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் சித்தான் பாந்தியா சாஹேத் மைனேனி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி நடப்பாண்டில் 7.4% இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 2025-26 நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையில் 2027 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.8% முதல் 7.2% இடையே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் இருப்பதாகவும் உள்நாட்டு தேவைகள், தனிநபர் நுகர்வு, மூலதன கட்டமைப்பு, சேவை செயலாக்கம் போன்றவற்றால் விநியோகச் சங்கிலி வலுப்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தி வலிமை பெற்றுள்ளதால் வேளாண்மை நிலைத்தன்மையுடன் இருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய நெருக்கடியால் பெரிய பொருளாதார நாடுகளின் வர்த்தக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. சர்வதேச நடவடிக்கைகள் விரைவில் மீழ்ச்சியடையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் நிதி நெருக்கடிகள், விநியோக சங்கிலி பாதிப்பு, பொருளாதார கொள்கை தொடர்பான கருவிகளை சார்ந்திருப்பது போன்றவற்றையும் ஆய்வறிக்கை எடுத்துரைத்துள்ளது. பொருளாதார ஆய்வறிக்கை இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் மக்களவை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மக்களவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ளார். நம் தேசம் நீண்டகால பிரச்சினைகளின் தீர்வுக்கான பாதையில் அடியெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீர்திருத்தங்கள், செயலாக்கம், மாற்றங்களுடன் நம் தேசம் வேகமாக முன்னேறிச் செல்வதாக குறிப்பிட்டார். அரசின் நலத்திட்ட உதவிகள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைவதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசு முன்னுரிமை வழங்குவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த 25 மிக முக்கியமானதாக இருக்கும் என கூறிய அவர், குடியரசுத் தலைவரின் நேற்றைய உரை நாட்டின் மீதான 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற ஒப்பந்தம் புதிய சந்தைக்கான திறவுகோளாக உள்ளது என்றும் உற்பத்தியாளர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை 1.64 கோடி வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகான் சாஹூ கூறியிருக்கிறார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், 98 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். மத்திய அரசின் நிதி உதவியுடன் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தில் பயனடைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் சிறுபான்மையின சமூகத்தினருக்கு 2 லட்சம் வீடுகள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 24 லட்சம் வீடுகள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 42 லட்சம் வீடுகள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நாட்டின் 77வது குடியரசு தின கொண்டாட்டங்களின் நிறைவாக முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்வு புதுதில்லி விஜய் சவுக்கில் இன்று நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். இந்நிகழ்வு நாட்டின் மதிப்புமிகு சிறப்பை எடுத்துரைப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பிற்கும் வெற்றியளிக்கும் உடன்படிக்கையாகும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள அமைச்சர், $25 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த உடன்படிக்கை வகை செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். வர்த்தகத்திற்கும் மக்களுக்கும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை தக்கவைக்கும் உரிமை இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இந்நடவடிக்கைகள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்திய அரபு நாடுகளின் 2வது வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறுகிறது. சூட்டான், பாலஸ்தீன நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இதில் பங்கேற்பதாக இந்தியா வந்துள்ளனா். விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவாரின் இறுதிச் சடங்கு புனே பாராமதியில் இன்று முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்க 20% மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் முதலாவது ஜவுளி தொழில் மாநாட்டை காணொலி மூலம் தொடங்கி வைத்த அவர், இதற்கென ஆண்டிற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். ஆயத்த ஆடை தொழிலில் நாட்டின் மிகப்பெரிய ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றார். சென்னையில் இந்தியா சர்வதேச கல்வி மாநாடு 2026 இன்று துவக்கி வைத்ததோடு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம், குறளகம், தமிழ்நாடு அறிவுசார் திட்டம் உள்ளிட்டவற்றிற்கும் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பேசிய அவர், சென்னையில் மழைக்காலங்களில் வெள்ளநீர் தேங்குவதை தடுக்க 6,495 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் 2026 ஒழுங்குமுறை நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த ஒழுங்குமுறை கட்டமைப்பில் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் இதனை வல்லுநர் குழு ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. வரும் மார்ச் 19 தேதிக்குள் பல்கலைக்கழக மானியக் குழு உரிய பதிலை வழங்கவும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அதுவரை 2012 UGC நடைமுறைகளை பின்பற்ற நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் படிப்பு முடிக்கும் அனைவருக்கும் அவரவர் மாவட்டங்களிலேயே வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தைகளை தாக்கும் முதல் வகை நீரிழிவு நோய்க்கு உலகத்தரம் வாய்ந்த மருந்துகள் வழங்கப்படுவதாக மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தெரிவிக்கிறார்.
7 மாத குழந்தையிலிருந்து 18 வயது குழந்தைகள் வரை தமிழகத்தில் மட்டும் அரௌண்ட் 20,000 குழந்தைங்க இருக்குன்னு நம்புறோம். அண்ட் இந்த குழந்தைகள் எல்லோருமே வாழ்நாள் முழுவதும் 4 வேளை இன்சுலின் ஊசி போடணும். சோ முக்கியமான அறிகுறிகள், ரொம்ப தண்ணி தாகம் நிறைய எடுக்கிறது, யூரின் அடிக்கடி போறது, எடை மெலிவு, இதுதான் பெரிய கவலை. ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால், இதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணா இது ஒரு நோயே கிடையாது.
தென்காசி மாவட்டத்தில் 4வது பொதிகை புத்தக கண்காட்சி நாளை தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல்கிஷோர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
தென்காசி மாவட்டத்தில் 4வது புத்தக கண்காட்சி நாளை துவங்கி பிப்ரவரி 8ஆம் தேதி வரை நடைபெறுவதை ஒட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல்கிஷோர் லோகோவை வெளியிட்டார். 60 பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அரங்குகள் அமைக்கப்பட்டு சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை செய்ய இந்த ஆண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் நாள்தோறும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன எனவும் தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
அரியலூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் இன்று ஏராளமானோர் பங்கேற்றனர். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கட்டுமான பராமரிப்பு பிரிவுகளின் சார்பிலான இந்த பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை உள்ளிட்ட 6 வட்டாட்சியர் அலுவலகங்களின் முன்பு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் இன்று ஈடுபட்டுள்ளனர். இதனால் பட்டா மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பஹ்ரைன் மனாமா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதி சுற்றில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா சாஹித் மைனேனி இணை அமெரிக்காவின் கிர்கோ, நெதர்லாந்தின் ஸ்டீஃபன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி நடப்பாண்டில் 7.4% இருக்கும் என்று 2025-26 நிதியாண்டு பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீர்திருத்தங்கள், செயலாக்கம், மாற்றங்களுடன் நம் நாடு வேகமாக முன்னேறிச் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்க 20% மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் 2026 ஒழுங்குமுறை நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது. பஹ்ரைனில் நடைபெறும் மனாமா சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் சித்தாந்த் பாந்தியா சாஹித் மைனேனி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.